إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين أنبكر يا إسلامي شهودر كلي من إذا سمدايتي پديت ولا رحمن عند من إذا رخلقنده شرا قدمي كلي وذياكي அந்த கடமைகளை எடுத்து நடக்கும் பட்சத்தில் அதற்குரிய வெகுமதிகளை சிறப்புகளை வழங்கவும் அந்த கடமைகளை செய்ய தவறும் பட்சத்தில் அதற்குரிய தண்டனைகளை வழங்கவும் காத்து கொண்டிருக்கின்றான் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். ஒருவன் முஸ்லிமாகிவிட்டான் என்றால் அவன் அவசியம் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் அடிப்படை அம்சங்கள் இருக்கின்றன. இந்த அடிப்படை அம்சங்களில் நம்பிக்கை சார்ந்தவைகளும் இருக்கின்றன, செயல் சார்ந்தவைகளும் இருக்கின்றன. நம்பிக்கை சார்ந்தவைகளுக்கு நாங்கள் ஈமானின் கருமங்கள் அர்கானுல் ஈமான் என்று நாங்கள் கூறுகின்றோம். செயல் ரீதியான கடமைகளுக்கு நாங்கள் அர்கானுல் இஸ்லாம் இஸ்லாத்தின் கடமைகள் என்று நாங்கள் கூறுகின்றோம். இவ்வாறு இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்ட ஐந்து விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது அல்லாஹ் தஆலாவை வணக்கத்துக்குரிய ஒரே நாயனாக ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை சாட்சி பகர்தல். இரண்டாவதாக தொழுகையை அதன் உரிய நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவதாக வருடா வருடம் ஜக்காத் என்ற ஒரு விதி கடமை இருக்கின்றது, அந்த ஜக்காத்தை உரிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும். நான்காவதாக ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்க சக்தி பெற்றவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். ஐந்தாவதும் இறுதியுமான கடமை மக்கா சென்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட பிரகாரம் சில வணக்க வழிமுறைகளை அங்கே அவனுடைய மாளிகை காபத்துல்லாவிலே நிறைவேற்ற வேண்டும். இந்த வணக்கத்துக்கு ஹஜ் என்று கூறுகின்றோம். இன்றைய தினம் இந்த ஹஜ்ஜை பற்றி நாங்கள் சற்று பார்ப்போம். இந்த ஹஜ் என்பது பொதுவாக ஹஜ்ஜுக்குரிய ஒரு வலைவிலக்கணத்தை எங்களுக்கு நாங்கள் சொல்வதாக இருந்தால் மக்காவுக்கு நாடி செல்வது ஹஜ் என்பது அடிப்படையிலே ஹஜ் என்ற சொல்லுக்கு அரபி மொழியிலே அரபி அகராதியிலே ஒன்றை நாடி செல்லுதல், ஓர் இடத்தை தெரிவு செய்து நாடி செல்லுதல் என்ற அர்த்தம் இருக்கின்றது. எனவே மார்க் அடிப்படையிலே ஹஜ் என்பது தவாஃப், அதேபோன்று சஈ, அதேபோன்று அரஃபாவிலே தரித்தல், இது போன்ற வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய அழைப்புக்கு பதிலளித்து அவனுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக மக்காவை நாடி செல்வதுதான் ஹஜ் என்பதாக இருக்கின்றது. இந்த ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் தஆலா தனது திருமறையில கூறக்கூடிய நேரத்தில் கூறுகின்றான், வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தா இலேஹி சபீலா. மனிதர்களிலே சக்தி பெற்றவர்கள் அல்லாஹுடைய மாளிகையை நாடி சென்று அங்கே ஹஜ் செய்வது அல்லாஹுக்காக அந்த ஹஜ்ஜை செய்வது மனிதரின் மீது கடமையாகும். ஒமன் கஃபர, யார் இதனை மறுக்கின்றார்களோ, ஃபைன் அல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் தஆலா அதாவது இந்த வணக்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் மறுக்கின்றார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் தஆலா அதாவது தேவையற்றவன் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஒமன் கஃபர ஃபஇன் அல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அகிலத்தார்களை விட்டும் அல்லாஹ் தஆலா தேவையற்றவன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மத் என்பவர் அல்லாஹுடைய தூதர் என்றும் சாட்சி பகருதல், தொழுகையை நிலைநாட்டுதல், வஈதா இஸ்ஸகா ஜகாத்தை வழங்குதல், வசௌமி ரமதான நோன்பு பிடித்தல், வஹஜ்ஜில் பைத்தி மனிஸ்தத்தா இலைஹி சபீலா, சக்தி பெற்றவர்கள் அல்லாஹுடைய மாளிகையை தரிசித்து அங்கே ஹஜ்ஜி நிறைவேற்றுதல், இந்த ஆகிய ஐந்து கர்மங்கள் மீது இஸ்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை இமாம் புகாரி முஸ்லிம் ஆகியோர் தமது கிரந்தங்களிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில இந்த ஹஜ் என்ற ஒரு வணக்கம் இருக்கின்றது, அது கடமையானது என்பதை அல் குர்ஆன் வசனங்களின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் மூலமாகவும் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஹஜ் எப்பொழுது கடமையாக்கப்படுகின்றது என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது. சில அறிஞர்கள் இது ஹிஜ்ரி ஆறாவது ஆண்டு கடமையாக்கப்பட்டதாகவும், இன்னும் சில அறிஞர்கள் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டதாகவும், இன்னும் சில அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்த வருடமாகிய ஹிஜ்ரி பத்தில் தான் கடமையாக்கப்பட்டது என்பதாகவும் கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. இதில அநேகமான பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. அந்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழுவை நியமித்து ஹஜ்ஜுக்கு அனுப்புகின்றார்கள். அவர்கள் இரண்டு நிபந்தனைகளை இட்டு அந்த காபாவை பரிசுத்தப்படுத்துமாறு அவர்களுக்கு ஏவி அனுப்புகின்றார்கள். முதலாவது நிபந்தனை, அன்றைய தினத்துக்கு பின்னால் அந்த ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு ஹஜ்ஜுடைய அந்த காலத்துக்கு பின்னால் யாருமே எந்த ஒரு அல்லாஹுடைய இணை வைப்பாளரும் இந்த காபாவை நெருங்கக்கூடாது, யாரும் இந்த காபாவை அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய யாரும் இந்த காபாவை தவாஃப் செய்யக்கூடாது, வலம் வரக்கூடாது என்பதாக முதலாவது நிபந்தனையையும், இரண்டாவதாக இந்த காபாவை இதற்கு பின்னால் யாரும் நிர்வாணமாக வலம் வரக்கூடாது என்பதாகவும் இரண்டு விஷயங்களை அறிவித்து அந்த புனித காபாவை பரிசுத்தப்படுத்திவிட்டு வருகின்றார்கள். அதற்கடுத்த வருடம் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய ஒரு ஹஜ்ஜாக ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் செய்தார்கள். அதனைத்தான் நாங்கள் ஹஜ்ஜத்துல் வதா என்று நாங்கள் கூறுகின்றோம். அதாவது வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஹஜ் என்ற அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் வாழ்வின் கடைசி பகுதியிலே தான் இந்த ஹஜ்ஜை செய்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளிலே நான்கே நான்கு தடவைகள் தான் உம்ராவும் செய்திருக்கின்றார்கள். இந்த ஹஜ் அல்லாஹ் தாலாவுடைய இந்த ஹஜ் என்ற இந்த வணக்கம் இருக்கின்றதே, இது இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளிலே ஒன்றாகவும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கடமையாகவும் இருக்கின்றது. இது ஒரு தனிநபரின் மீது, சக்தி பெற்ற ஒரு தனிநபர் மீது வாழ்நாளில் ஒரு தடவை கடமையாகவும், முஸ்லிம் சமூகத்தின் மீது வருடா வருடம் செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையாகவும் இருக்கின்றது. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் மீதும் ஒவ்வொரு வருடமும் இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கடமை, ஃபர்து கிஃபாய் என்று கூறுவார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். யாராவது ஒருவர் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஒரு வருடத்திலே நிறைவேற்றிவிட்டால் அடுத்தவர்களுக்கு அந்த பாவம் அவர்களை விட்டு நீங்கிவிடும். எவருமே அந்த ஹஜ்ஜை ஒரு வருடத்திலே நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அந்த வருடத்திலே அனைத்து முஸ்லிம் சமூகத்தின் மீதும் அந்த பாவம் விழும். தனிநபர் என்ற அடிப்படையிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த ஹஜ் என்பது ஒரு தடவை மாத்திரம்தான் வாழ்நாளிலே கடமையாக இருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இமாம் அபு தாவூத், இமாம் நசா, இமாம் இப்னு மாஜா ஆகியோர் தமது கிரந்தங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் ஹஜ் மர்ரத்தன், ஹஜ் என்பது ஒரு தடவை தான் இருக்கின்றது கடமை. ஃபமன் ஜாத ஃபஹுவ ததவ்வுன், யார் இதனை விட மேலதிகமாக இரண்டு மூன்று தடவைகள் மேலதிகமாக செய்கின்றார்களோ அதெல்லாம் அவருக்கு உபரியான நஃபிலுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அபு ஹுரைரா கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அதிலே அவர்கள் கூறினார்கள், யா ஐயுஹன்னாஸ், ஏ ஈமான் மக்களே, இன்னல்லாஹ கத்தப அலைக்கும் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு, அல்லாஹ் தாலா உங்களுக்கு இந்த ஹஜ் என்ற ஒரு வணக்கத்தை கடமையாக்கி இருக்கின்றான், எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று கூறிய நேரத்திலே ஒரு மனிதர் எழும்பி கேட்கின்றார், அகுல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டுமா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் சாதிக்கின்றார்கள். இவர் மூன்று தடவைகள் கேட்டதுக்கு பின் நபி அவர்கள் சொன்னார்கள், லௌகுல்து நஅம் லவஜபத் வலமஸ்தத்தாதும், நான் ஆம் என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆம் என்று கூறியிருந்தால் உங்கள் ஒவ்வொரு தனிநபர் மீதும் ஒவ்வொரு வருடமும் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கடமை விதியாக இருக்கும், சக்தி பெற்ற ஒவ்வொருவரும் வாழ்நாளிலே ஒரு தடவையல்ல ஒவ்வொரு தடவையும் எப்போதெல்லாம் அவர்களுக்கு சக்தி கிடைக்கின்றதோ சக்தி பெறுகின்றார்களோ அந்த நேரத்திலே அவர்கள் கண்டிப்பாக ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டி வரும் என்ற ஒரு நிலைமை ஏற்படும். எனவே தான் அவ்வாறு கூறவில்லை, அதுக்கு பின்னால் உங்களுக்கு அது தாங்க முடியாத சுமக்க முடியாத ஒரு சுமையாக மாறிவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், தருனி மா தரக்துக்கும், நான் உங்களை எதிலே விட்டு விட்டிருக்கோனா அதிலே நீங்கள் அவ்வாறு என்னை விட்டு விடுங்கள், ஃபைன்னமா அஹ்லக மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வந்தவர்கள அதிகமானவர்களை அழித்த விடயம் என்னன்னு சொன்னால் கஸ்ரத்து சுஆலிஹிம், அவர்கள் அதிகமாக கேள்விகள் கேட்பார்கள், வக்திலாபு மலா அம்பியாஹிம், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு அவர்கள் மாறு செய்வார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தொடர்ந்து கூறினார்கள், ஃபைதா அமர்த்துக்கும் பிஷேயின் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கடமையை செய்யும்படி ஏவினால் அதிலே உங்களுக்கு முடியுமான அளவு இயன்றளவு நீங்கள் அதனை எடுத்து நடவுங்கள், நான் உங்களை ஒரு விடயத்தை விட்டு தடுத்தேன் என்று சொன்னால் அதனை முழுவதுமாக விட்டு விடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் அதாவது புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னொரு அறிவிப்பிலே இமாம் அஹமத் அபு தாவூத் நசாய் போன்றவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இன்னொரு அறிவிப்பிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த அறிவிப்பிலே வருகின்றது, அவ்வாறு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்ய வேண்டுமா என்ற அந்த கேள்வி கேட்ட நபர் யாரென்று சொன்னால் அக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் அவ்வாறு கேட்கின்றார்கள் என்பதாகவும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. என அந்த அடிப்படையில இந்த ஹஜ் என்பது வாழ்நாளிலே ஒரு தடவை தான் கடமையாக தனிநபர்கள் மீது கடமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ஹஜ்ஜை அல்லா தாலா ஏன் இதனை கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஹஜ்ஜுடைய அதிலே இருக்கக்கூடிய ஹிக்மத்துகள் என்ன பிரயோஜனங்கள் என்ன என்பதை பற்றி அல்லா தாலாவை தனது திருமறையில கூறுகின்றான், அவர்கள் அவர்களுக்குரிய சில பிரயோஜனங்கள் அடைந்து கொள்வதற்காக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த கடமையை விதியாக்கி இருக்கின்றான், வயது குருஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத்தின் அலா மா ரஸக்ஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், குறிப்பிட்ட சில தினங்களிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அளித்த அந்த ஆடு மாடு ஒட்டகை போன்ற பிராணிகளுடைய அந்த இறைச்சிகளை அவர்கள் சுவைத்திருப்பார்கள், அந்த நன்றிகள் அந்த நன்கொடைகளுக்காக அல்லாஹ் தஆலாவை குறிப்பிட்ட சில தினங்கள் நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த ஹஜ்ஜை விதியாக்கி இருக்கின்றான். எனவே இதுல இரண்டு பிரயோஜனங்களும் இருக்கின்றன, மறுமை சம்பந்தப்பட்ட, மார்க்கம் சம்பந்தப்பட்ட, ஆஹிரா சம்பந்தப்பட்ட பிரயோஜனமும் இருக்கின்றது அல்லாஹ் தாலாவை நினைவு கூறுவதன் மூலமாக. அதே போன்று உலக ஆதாயங்களும் சில இருக்கின்றன, அதனையும் அல்லாஹ் தாலா அனுமதித்திருக்கின்றான், அதனை தான் அல்லாஹ் கூறுகின்றான், யஷ்ஹது மனாஃபி அலஹும், அவர்கள் அவர்களுக்குரிய சில பிரயோஜனங்களை அடைந்து கொள்வதற்காக என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த ஹஜ்ஜின் மூலமாக உலக ஆதாயங்களும் இருக்கின்றன, மறுமையுடைய நன்மைகளும் இருக்கின்றன, இந்த இரண்டையும் தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். எனவே எவ்வாறு இருப்பினும் இந்த ஹஜ்ஜுடைய பலன் யாருக்கு கிடைக்கின்றது, அல்லாஹ் தஆலாவுக்கா அல்லது அடியார்களுக்கா என்று கேட்டால் அது அடியார்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கின்றான், அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. எனவே தான் நான் மேலே ஓதிக்காட்டிய அந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலில்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தா இலைஹி சபீலா, யாரெல்லாம் பாதையால் சக்தி பெறுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி அந்த மாளிகையை நாடி சென்று ஹஜ் செய்வது அவர்கள் மீது மக்கள் மீது கடமையாகும் என்று சொல்லிவிட்டு, ஒமன் கஃபர், யார் அதனை மறுக்கின்றார்களோ ஃபைன் அல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது, அவன் அகிலத்தார்களை விட்டும் தேவையற்றவன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே இந்த ஹஜ்ஜின் மூலமாக முழுவதுமே நாங்கள் பயனடையக்கூடியவர்கள் நாங்கள் தான், அடியார்களாகிய நாங்கள் தான், உலக ஆதாயங்களாகவும் இருக்கலாம், மார்க் அடிப்படையிலே நன்மைகளாகவும் இருக்கலாம், இது எவ்வாறு இருப்பினும் அனைத்து பலன்களையும் அடையக்கூடியவர்கள் நாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இதுவும் இந்த ஹஜ் விதியாக்கப்படுவதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த ஹஜ் தான் கடமைகளிலே வெளிதங்கமாக செயல் ரீதியாக செய்யக்கூடிய கடமைகளிலே இறுதியாக கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை இந்த ஹஜ்ஜாக இருக்கின்றது. இதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், இதற்கு முன்னால் கடமையாக்கப்பட்ட தொழுகை எடுத்துக்கொண்டால் அது தான் ஆரம்பத்தில் முதன் முதலாக இரண்டு ஷஹாதா கலிமாக்களுக்கு பின்னால் செயல் ரீதியாக செய்ய வேண்டிய முதலாவது கடமையாக இந்த தொழுகை இருக்கின்றது. இந்த தொழுகையை பொறுத்தவரையிலே இது மார்க்கத்துடைய பிரதான தூணாகவும் ஒவ்வொரு நாளும் நாளாந்தம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் இந்த தொழுகை இருக்கின்றது. அதனால் தான் அதனை முதலாவதாக அல்லா தாலா கடமையாக இருக்கின்றான். அதற்கு பின்னால் இந்த தொழுகையுடன் சேர்ந்து முக்கியமான ஒரு வணக்கமாக ஜக்காத்தை அல்லா தாலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே கூறியிருக்கின்றான். இந்த ஜக்காத்தும் அதே போன்று அதற்கு பின்னால் கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பு, இந்த இரண்டும் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. தொழுகையை பொறுத்தவரையிலே இது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் சென்ற நேரத்தில் கடமையாக்கப்பட்டது. அதற்கு பின்னால் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு இந்த ஜக்காத் அதே போன்று இந்த நோன்பு போன்ற கடமைகள் விதியாக்கப்பட்டன. இவைகள் வருடாவருடம் செய்ய வேண்டிய கடமைகள். எனவே அதைவிட கொஞ்சம் அதாவது குறைந்த ஒன்று தான் இந்த ஹஜ் என்ற ஒரு கடமை. இது வாழ்நாளிலே ஒரு தடவை மாத்திரம் செய்தால் போதும், வருட வருடம் அனைத்து முஸ்லீம்களும் ஒவ்வொரு தனிநபரும் செய்ய வேண்டிய தேவை இல்லை என்ற அடிப்படையிலே தான் இந்த கடமையை கடைசியாக அல்லாஹ் தஆலா செய்திருக்கின்றான். இந்த ஹஜ் கடமை என்பது நாங்கள் அனைவரும் அறிந்துவிடுவோம். யார் இந்த ஹஜ் கடமை இல்லை என்பதாக மறுக்கின்றார்களோ அவர் அந்த இஸ்லாத்தை விட்டு நிராகரித்தவராக காஃபிராக மாறிவிடுகின்றார். அவர் முர்த்தத்தாக மதமாதி மாறியவராக அவர் கணிக்கப்படுகின்றார். இந்த ஹஜ் என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய வாழ்நாளின் கடைசி பகுதியிலே கடமையாக்கப்பட்டாலும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் செய்த ஒரு வணக்கம் கிடையாது. இது இஸ்லாமிய ஹஜ்ஜாக அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு என்றாலும் இந்த ஹஜ் என்பது இதனுடைய ஆரம்ப கட்டமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு தான் முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள், வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யாதூக ரிஜாலன், நீங்கள் மக்களுக்கு இந்த ஹஜ்ஜை கொண்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள், அழைப்பு விடுங்கள், யாதூக ரிஜாலன், அவர்கள் உங்களிடத்தில் கால்நடையாகவும் வஅலா குல்லி தாமிரின் யாதீன, அதே போன்ற ஒட்டகங்களிலேயும் மெலிந்த ஒட்டகங்களிலேயும் எல்லாம் அவர்கள் வருவார்கள், யாதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், இந்த ஒட்டகங்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் எல்லா திசைகளிலிருந்தும் தூர திசைகளிலிருந்தெல்லாம் அவர்கள் வருவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே இந்த வசனத்திலிருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அதாவது ஆரம்பத்திலிருந்து முதலாவது ஹஜ் அறிவிப்பு செய்து ஹஜ் செய்தவர்கள் என்பது எங்களுக்கு தெளிவுபடுகின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் கூட இந்த ஹஜ் என்ற ஒரு வணக்கம் இருந்திருக்கின்றது. மக்கத்து காஃபிரல் குரேஷி காஃபிரல் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றிருக்கின்றார்கள். அதிலே அவர்கள் தவாப் செய்வார்கள், அதே போன்று முஸ்தலிஃபாவிலே போய் நிற்பார்கள். இது போன்ற ஹஜ்ஜுடைய பிரதான வணக்கங்களை எல்லாம் இவர்களும் செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் கூட இந்த ஹஜ்ஜுடைய காலங்களை அவர்கள் அவர்களுக்குரிய ஒரு சீசனாக ஒரு அதாவது இந்த தாவாவை மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு களமாக இந்த காலத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று பல சஹியான அறிவிப்புகளை வந்திருக்கின்றது. அந்த காலத்தில் குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய காலங்களை பயன்படுத்தி அந்த ஹஜ்ஜுக்கு வெளியூர்களில் இருந்த மக்கள் வரக்கூடிய நேரத்தில் அதன் மூலமாக அவர்களுடன் உடன்படிக்கை எல்லாம் செய்து அவர்களுடன் எல்லாம் இவ்வாறு நடந்திருக்கின்றார்கள். அதுக்கு எங்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு சாட்சியாக எங்களுக்கு சொல்லலாம், மதீனாவிலிருந்து அன்சாரி தோழர்கள் ஹஜ்ஜுக்கு வந்த நேரத்திலே தான் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கபா என்ற அந்த இடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் உள்ள பிரதானமான உடன்படிக்கை முதலாவதும் இரண்டாவதுமான இரண்டு உடன்படிக்கைகளை மதீனாவாசிகளுடன் செய்து கொண்டது இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இஸ்லாத்துடைய ஹஜ்ஜாக அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னால் கூட இந்த ஹஜ் என்ற ஒரு வணக்கம் இருந்திருக்கின்றது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு தடவை இஸ்லாமிய ஹஜ் அல்லாமல் வேறொரு ஹஜ் செய்திருக்கின்றார்கள் என்பது சஹீஹ் புகாரியில 1664வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது. ஜுபைர் இப்னு முத்தீம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஒரு தடவை என்னுடைய ஒட்டகங்களை தேடிக்கொண்டு அரஃபா பகுதிக்கு நான் சென்றேன். அங்கே போய் பார்த்தால் அங்கே நபி ஸல்லல்லாஹு அது ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே நிற்கின்றார்கள். அப்பொழுது எனக்கு நான் சிந்தித்தேன், இவர் குரேஷி வாசியாகிட்டது, இவர் குரேஷி அல்லவா, குரேஷிகள் எல்லாம் அரஃபாவுக்கு போக மாட்டார்களே, ஹரத்தை விட்டும் வெளியே போக மாட்டார்களே, இவர் எவ்வாறு இங்கே வந்திருக்கின்றார் என்பதாக நான் சிந்திக்க தொடங்கினேன் என்பதாக ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், எனவே ஆரம்ப காலத்திலே நடந்த அந்த தவாஃப் அதே போன்று ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் எவ்வாறு அமைந்ததுன்னு சொன்னால், மக்கத்து குறைஷிகள் மாத்திரம்தான் அந்த காபாவை வந்து ஆடைகளுடனும் அதே தவாப் செய்வார்கள். ஏனையவர்கள் எல்லாம் நிர்வாணமாகத்தான் தவாப் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஹரத்துக்கு வெளியிருந்து வந்தவர்களுடைய ஆடைகள் எல்லாம், அதாவது பாவங்கள் கரைந்த படிந்த அதே போன்ற அழுக்கான ஆடைகளாக கருதி அவர்கள் இந்த புனித தலமான காபாவை மதிக்கும் முகமாக அவர்கள் தமது ஆடைகளை களைந்துவிட்டு நிர்வாணமாகத்தான் தவாப் செய்வார்கள். இரண்டாவது விடயம், அதாவது மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் குறைஷிகள் மாத்திரம், நாங்கள் அவர்கள் கூறிக்கொள்வார்கள், நாங்கள் ஹரத்து வாசி, நாங்கள் புனித பூமியில் இருக்கக்கூடியவர்கள், எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் இந்த ஹரத்தை விட்டு வெளியே போக மாட்டோம் என்று கூறிக்கொண்டு அவர்கள் அரஃபாவுக்கு கூட போக மாட்டார்கள். அரஃபா என்பது ஹரத்துடைய எல்லைக்கு வெளியே இருக்கின்றது. எனவே ஏனைய ஊர்வாசிகள் எல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே அரஃபாவுக்கு செல்வார்கள். அந்த காலகட்டத்திலே அந்த நாளிலே இவர்கள் எல்லாம் முஸ்தலிஃபாவுடைய எல்லைக்கு போய் சென்று விட்டு திரும்பி விடுவார்கள், அரஃபாவுக்கு போக மாட்டார்கள். எனவே தான் நபி அவர்கள் இஸ்லாத்துக்கு முந்தைய அந்த ஹஜ்ஜிலே அவர்கள் மக்கத்து காஃபிர்களுக்கு மாற்றம் செய்து அரஃபாவுக்கு போயிருக்கிறார்கள். அதனை கண்ட அந்த ஜுபைர் இப்னு முத்இம் சிந்திக்க தொடங்கினார்கள், இவர் குரேஷியாக இருந்தும் ஏன் ஹரத்தை விட்டு வெளியே வந்து இங்கே அரஃபாவுக்கு சென்றிருக்கிறார் என்பதாக அவர்கள் சிந்திக்கலானார்கள். என அந்த அடிப்படையில இஸ்லாத்துக்கு முன்னாலும் இந்த ஹஜ் என்ற ஒரு வணக்கம் இருந்திருக்கின்றது. என்றாலும் ஹஜ் கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் முதலாவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய தலைமையிலே ஏற்கனவே கூறியது போன்று ஹிஜ்ரி 9 ஒரு படையை அனுப்புகின்றார்கள். அவர்கள் போய் அங்கே ஹஜ் செய்துவிட்டு இரண்டு விடயங்களை நான் மேலே கூறி இரண்டு விடயங்களை அறிவிப்பு செய்துவிட்டு வருகின்றார்கள். ஒன்று, இந்த வருடத்துக்கு பின்னால் எந்த ஒரு அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த ஒரு இணை வைப்பாளரும் இந்த காபாவை நெருங்கவும் கூடாது, தவாப் செய்யவும் கூடாது. இரண்டாவது அறிவிப்பு, இதற்கு பின்னால் இந்த காபாவை யாருமே நிர்வாணத்துடன் தவாப் செய்யலாகாது என்ற இந்த இரண்டு அறிவிப்புகளை அறிவிப்பு செய்துவிட்டு வருகின்றார்கள். அதற்கடுத்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 100,000 மேற்பட்ட சஹாபாக்களை ஒன்று சேர்த்து அவர்களுடன் சேர்ந்து அங்கே ஹஜ்ஜுடைய கடமையை, ஹஜ்ஜத்துல் வதா என்ற கடமையை நிறைவேற்றுகின்றார்கள். இதிலே நபி அவர்களுடன் சேர்ந்து முக்கியமான அனைத்து சஹாபாக்கள், அதே போன்று நபி அவர்களுடைய மனைவிமார்கள் அனைவருமே இந்த ஹஜ்ஜிலே கலந்து கொண்டார்கள். இந்த ஹஜ் எந்த அளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன சொன்னால், இந்த ஹஜ்ஜுடைய இந்த சிறப்புகளை பற்றி பல நபிமொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் முக்கியமான சில நபிமொழிகளை நாங்கள் பார்ப்போம். பிரதானமாக இந்த ஹஜ் என்பது சிறந்த நல்லமல்களிலே சிறந்த ஒரு அமல் என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அய்யுல் அஅமாலி அஃதல், அமல்களிலே வணக்கங்களிலே எது சிறந்தது என்பதாக நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், ஈமான் பில்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ் தாலாவையும் அதே போன்று அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்வது என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் திருப்பி கேட்கப்பட்டது, கீழ சும்ம மாதா, அதற்கு பின்னால் இரண்டாவதாக இரண்டாம் தரத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அமல் எது என்று கேட்கப்பட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், சும்ம ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், இதற்கு பின்னால் இரண்டாவது சிறந்த அமல் எதுன்னு சொன்னால் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது என்பதாக. மீண்டும் கேட்கப்பட்டது, இதற்கு பின்னால் சிறந்த அமல் எது என்பதாக கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுன் மபுரூர், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு பாவங்களும் கலக்காத ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ், அதாவது இந்த ஹதீஸ் பல சஹீஹான கிரந்தங்களிலே அதே போன்று இன்னும் சில அறிஞர்கள் இது ஹசன் தரத்தில் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த ஹஜ் என்பது ஜிஹாதிலே அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய அறப்போர், இந்த ஜிஹாதிலே புனித போரில் ஒரு பகுதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் ஹசன் ரலி அவர்கள் நபியுடைய பேரப்பிள்ளை கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், இன்னி ஜபானுன், அதாவது நான் கோழையாக இருக்கின்றேன், நான் பலவீனமானவன் இருக்கின்றேன். எனவே அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது உங்களுக்கு அதாவது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு ஜிஹாது உங்களுக்கு நான் காட்டி தருகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு அதாவது ஹஜ்ஜை நபி அவர்கள் காட்டிக் கொடுக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் தபரானி அதே போன்று முசன்னப் அப்துல் ரசாக் போன்ற கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அறிவிப்பாளர்கள் அனைவரும் நம்பத்தகுந்தவர் என்பதாக பல அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ஜிஹாதுல் கபீரி வத்தைஃபி வல் மர்அத்தி அல் ஹஜ், வயோதிபர் பலவீனமானவர் பெண்கள் இவர்களுடைய ஜிஹாத் எது தெரியுமா, ஹஜ் என்பதாக நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதாவது ஹசன் என்ற தரத்தில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் வருஷன் அறிவித்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், தரல் ஜிஹாத் அஃதல் அமல், ஜிஹாதை சிறந்த ஒரு அமலாக நீங்கள் கூறுகின்றீர்களே, இந்த ஜிஹாது அஃபலா நுஜாஹித், நாங்கள் இந்த ஜிஹாதில கலந்து கொள்ளலாகாதா, நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லாக்கின் அஃதல் ஜிஹாதி ஹஜ்ஜுன் மபுரூர், என்றாலும் ஜிஹாதிலே சிறந்தது எது தெரியுமா, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் சொன்ன அதே செய்தியை ஆயிஷா அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவர் ஆயிஷா கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அலா நஹ்சு வன்னுஜாஹிது மாக்கும், நாங்களும் உங்களுடன் சேர்ந்து, அதாவது ஜிஹாது செய்து உங்களுடன் சேர்ந்து யுத்தம் புரிய வரவா என்று கேட்ட நேரத்தில் நபி சொன்னார்கள், லாக்கின் லக்குன் அஹ்சனுல் ஜிஹாதி வஜ்மலு, உங்களுக்கு ஜிஹாதிலே அழகான ஜிஹாது இருக்கின்றது, சிறந்த ஜிஹாது இருக்கின்றது, அது தன் ஹஜ் என்பதாக கூறினார்கள். ஆயிஷா அலி அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்ல நான் கேட்டேனோ, அதற்கு பின்னால் எந்த ஒரு வருடத்திலும் நான் ஹஜ் செய்வதை விடவில்லை என்பதாக ஆயிஷா அலி அவர்கள் கூறினார்கள். இதுவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கின்ற ஹஜ்ஜுடைய சிறப்புகளில் முதலாவதாக நாங்கள் அது சிறந்த நல்ல அமல்களிலே ஒன்று என்பதாகவும், அது ஜிஹாதுடைய கூலியை பெற்றுத் தருகின்றன என்பதை நாங்கள் பார்த்தோம். மூன்றாவதாக ஹஜ்ஜுடைய சிறப்புகளில் ஒன்று என்ன தெரியுமா, அந்த ஹஜ்ஜு வந்து அந்த மனிதர்களுடைய அவர்கள் முன்பு செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றன. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌம வலதத்துஹு உம்முஹு, யார் எந்த ஒரு கெட்ட விடயங்களும் செய்யாமல், எந்த ஒரு பாவங்களும் செய்யாமல், கெட்ட வார்த்தைகள் பேசாமல், மனைவியுடன் உறவு கொள்ளாமல் சிறந்த ஒரு ஹஜ்ஜை செய்கின்றார்களோ, அவர் ரஜஅ கயௌம வலதத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் எப்பொழுது அந்த பிள்ளையை பெற்றெடுக்கின்றானோ, அதாவது அன்று பிறந்த பாலகனைப் போல் பிள்ளையைப் போல் அவன் திரும்பி வருகின்றான், எந்த ஒரு பாவமும் மற்றவனாக திரும்பி வருகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இது புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அதாவது அல்லாஹ் தஆலா என்னுடைய கல்பிலே, என்னுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை உதிப்படைய செய்த நேரத்திலே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தேன், வந்து யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கையை நீட்டுங்க, நான் உங்களிடத்திலே பையத் செய்கின்றேன் இஸ்லாத்தை கொண்டு என்பதாக கேட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை நீட்டுகின்றார்கள். அம்ரு பின் ஆஸ் கூறுகின்றார்கள், உடனே நான் என்னுடைய கையை மடக்கிக் கொண்டு பொத்திக் கொண்டு விட்டேன், நான் பையத் செய்யவில்லை. அந்த நேரத்தில் நபி அவர்கள் கேட்டார்கள், மாலக்கையா அம்ரு, அம்ரு உங்களுக்கு என்ன நடந்தது, கையை நீட்டச் சொன்னீர்கள், இப்பொழுது நீங்கள் கையை மடக்கிக் கொள்கின்றீர்கள் என்பதாக. அந்த நேரத்தில் அம்ரு பின் ஆஸ் கூறுகின்றார்கள், அஷ்தரித்து, நான் ஒரு நிபந்தனை இடுவேன் என்பதாக நபி அவர்கள் கேட்கின்றார்கள். தஷ்தரித்து மாதா, நீ என்ன நிபந்தனை இடுகின்றாய் என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அந்த அம்ரு பின் ஆஸ் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க வேண்டும் என்பதாக ஒரு நிபந்தனை இடுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அம்மா அலிம்த அன்னல் இஸ்லாம் யஹ்திமு மா கபலஹு, உனக்கு தெரியாதா, இஸ்லாம் வந்து அதற்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடும், அழித்து விடும், உடைத்து விடும் என்பதாக உனக்கு தெரியாதா, அன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கபலஹா, அதே போன்று அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி நாடு துயர்ந்து ஊர் துயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கின்றதே, அதற்கு முன்னால் செய்த பாவங்கள் அனைத்தையுமே கருக்கி அழித்து விடும் என்பது உங்களுக்கு தெரியாதா, வன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கபலஹு, அதே போன்று ஹஜ் என்ற வணக்கமும் அதற்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களையும் அழித்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய ஒரு விடயம் என்பதை பற்றி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களும் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, நீங்கள் ஹஜ்ஜை உம்ராயும் தொடர்ந்து செய்து கொள்ளுங்கள், ஹஜ்ஜை செய்தால் அதே போன்று நீங்கள் அதே போன்று ஒரு உம்ராயும் செய்து கொள்ளுங்கள், ஃபைன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வஸ்னூப, ஏனென்றால் அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் வந்து வறுமையையும் பாவங்களையும் அவ்வாறே அழித்து விடுகின்றன, கமா யன்ஃபில் கீரு குபுசல் ஹதீது, அதாவது இரும்பில் இருக்கக்கூடிய கரைகளை எவ்வாறு அதனை அதாவது உலோக அந்த இரும்பை சூடாக்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறு அதனை அந்த இரும்பில் இருக்கக்கூடிய ஊத்தைகள் எல்லாம் அழித்து விடுகின்றதோ, அந்த தீ என்பது அழித்து விடுகின்றதோ, அதே போன்று தான் இந்த பாவங்கள் அனைத்தையுமே அதே போன்று வறுமைகளை நீக்கி விடுகின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், வலைசலில் ஹஜ்ஜத்தில் மபுரூர சவாபுன் இல்லல் ஜன்னா, அதாவது இந்த ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறது, அதாவது அதற்குரிய கூலியாக சுவர்க்கத்தை தவிர வேறொன்றும், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலியாக சுவனத்தை தவிர வேறு எந்தொன்றும் கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் திருமிதி அதே போன்று நசாயி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த ஹஜ்ஜாஜிகள் யார், இவர்கள் அல்லாஹ் தாலாவுடைய விருந்தாளிகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நேரம் ஒருமுறை கூறியிருக்கிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மார் வஃதுல்லாஹ், ஹஜ்ஜாஜிகளும் ஹஜ் செய்ய வந்தவர்களும் உம்ரா செய்ய வந்தவர்களும் அல்லாஹ் தாலாவுடைய அழைப்பாளர்கள். இன் தஅவுஹு அஜாபஹும், அவர்கள் அதாவது அவர்கள் அல்லாஹ் தாலாவை அழைத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா பதிலளிப்பான். அவர்களுடைய தேவைகள் அல்லாஹ் தாலாவிடத்தில் பிரார்த்தித்தால் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா பதிலளிப்பான். அவர்கள் தமது பாவங்களுக்கு அல்லாஹ் தாலாவிடத்தில் மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் தாலா அவர்களை மன்னித்து விடும் என்பதாக இந்த கூறிய இந்த ஹதீஸ் நசா இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி என்ன தெரியுமா, அது சூனம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, ஒரு உம்ராவிலிருந்து இன்னொரு உம்ராவுக்கு இடைப்பட்ட இந்த இரண்டு உம்ராவுகளுக்கு இடைப்பட்ட அதுக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா, அந்த இரண்டு உம்ராக்களுக்கு இடைப்பட்ட சிறிய பாவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு கஃபாராவாக குற்றப்பரிகாரம் இந்த இரண்டு உம்ராக்களும் ஆகிவிடுகின்றன சொல்லிவிட்டு கூறினார்கள். வல் ஹஜ்ஜுல் மபுரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கின்றது, அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி சூனத்தை தவிர வேறு எந்தொன்றும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று நாங்கள் கூறுகின்றோமே, இந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பது என்ன தெரியுமா, அதாவது எந்த ஒரு பாவங்களும் இல்லாத, அடுத்தவர்களுக்கு தொல்லைகள் கொடுக்காத, மனைவியுடன் உறவு கொள்ளாத, எந்த கெட்ட செயல்களை வாயினாலோ அல்லது எமது செயற்களினாலோ எந்தொன்றும் செய்யாத புனிதமான ஒரு ஹஜ்ஜை தான் இந்த அதாவது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹஜ் எப்பொழுது கடமையாகின்றது, யாருக்கு கடமையாகின்றது என்பதை நாங்கள் சற்று பார்த்து இந்த விடயத்தை முடித்துக் கொள்வோம். அதாவது இந்த ஹஜ் நிபந்தனையாவது ஹஜ் கடமையாவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அதில் முக்கியமான நிபந்தனை என்ன தெரியுமா, அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், அடுத்ததாக பருவ வயது அடைந்திருக்க வேண்டும், அதே போன்று சுய புத்தியுள்ளவர்களாக புத்தி சுயாதீனம் உள்ளவர் ஒருவராக இருக்க வேண்டும், அடுத்ததாக சுதந்திரமானவர்களாக அடிமைகள் அல்லாமல் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும், அடுத்ததாக அவருக்கு சக்தி இருக்க வேண்டும். இந்த சக்தி என்ன என்பதை பற்றி நாங்கள் பின்னால் பார்ப்போம். இந்த நிபந்தனைகள் யாருக்கு இல்லையோ அவர்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பொதுவாக இந்த இஸ்லாம் அதே போன்று அவர் பருவமடைந்திருக்க வேண்டும், அதே போன்று அவருக்கு சுத்த சுயாதீனம் இருக்க வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகளும் பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் உரிய ஒரு நிபந்தனையாகும். காஃபிர்களிடத்திலிருந்து இந்த ஹஜ்ஜோ எந்த ஒரு வணக்கமும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த ஒரு வணக்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக அவனிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். எனவே காஃபிர்களிடத்தில் எந்த ஒரு வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனைய இரண்டு சரத்துக்களாகிய அந்த பருவமடைதல் அதே போன்று சுத்த சுயாதீனம் புத்தி சுயாதீனம் உள்ள ஒருவராக இருப்பல், இந்த இரண்டு அதாவது இந்த இரண்டு நிபந்தனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அவர் ஹதீஸில் கூறியிருக்கின்றார்கள். அதாவது இந்த ருஃபி அல் கலம் அன் சலாத்தின், மூன்று பேரை விட்டும் அதாவது எழுதப்படக்கூடிய பேனை உயர்த்தப்பட்டு விட்டது, அவர்களுக்கு எந்த ஒரு பாவங்களும் எழுதப்பட மாட்டாரு. அதில் ஒருவர் யாருன்னு சொன்னால் அந்நாயமே, தூங்கக்கூடியவர் அவர் எழும்பும் வரை அவருக்கு அவரை மீறி நடக்கக்கூடிய எந்த ஒரு பாவத்துக்கும் அவர் எழுதப்பட மாட்டார். அதே போன்று ஒரு சிறுப்பிள்ளை அவர் வாலிபத்தை அடையும் வரையிலே பருவம் அடையும் வரையிலே அவருக்கு எந்த ஒரு பாவங்களும் எழுதப்பட மாட்டாது. புத்தி இழந்தவர் அவருடைய அவர் திருப்பி மீண்டும் அவருக்கு புத்தி வரும் வரையிலே எந்த ஒரு பாவம் அவருக்கு எழுதப்பட மாட்டாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த மூன்று நிபந்தனைகளும் பொதுவாக எல்லா வணக்கங்களும் இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனை. அதே போன்று அவர் அதாவது அடிமை அல்லாமல் சுதந்திரமானவர்களா இருக்க வேண்டும் என்று ஏன் கூறப்படுகின்றன சொன்னால், இந்த ஹஜ் என்ற இந்த ஒரு வணக்கம் இருக்கின்றது, இது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்ல வேண்டும், அதற்கென சில 4-5 நாட்கள் என்பதாக குறைந்தபட்சம் 6 நாட்கள் அதாவது இந்த ஹஜ்ஜுக்காக செலவிட வேண்டும். எனவே இது ஒரு நீண்ட ஒரு நாளாக இருக்கின்றது, நீண்ட ஒரு நேரமாக இருக்கின்றது. எனவே இந்த நேரம் அதாவது இந்த அடிமை என்பவன் எப்பொழுதும் அவனுடைய பிரயோஜனம் அனைத்துமே அவனுடைய எஜமானுக்கு சொந்தமானது. எனவே அவனுடைய எஜமானுக்கு அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய அமைப்பிலே இஸ்லாம் எந்த ஒரு கடமையும் நிறைவேற்ற வலியுறுத்தவில்லை. அந்த அடிப்படையிலே தான் சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும். அதே போன்று யாருக்கெல்லாம் அத சக்தி இருக்கின்றதோ அவர்களும் அந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும். அந்த சக்தி என்பது என்னன்னு சொன்னால் அதிலே இரண்டு விடயங்கள் முக்கியமாக இருக்கின்றன. ஒன்று, அந்த ஹஜ் யாருக்கு கடமையோ அவர் அதாவது உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களால் இருக்க வேண்டும். அவருக்கு ஒன்று வயோதிப்பம் காரணமாகவோ அல்லது அவருடைய கால்கள் முடமாக இருந்தோ அல்லது நீங்காத ஒரு நோய் மூலமாக பீடிக்கப்பட்டோ இருந்தால் அவருக்கு பதிலாக அவர் இன்னொருடைய சொத்திலிருந்து இன்னொருவரை அவர் ஹஜ்ஜுக்காக அனுப்ப வேண்டும். அவருக்கு ஹஜ்ஜு கடமையாகாது, ஆனால் அவருடைய சொத்திலே ஹஜ்ஜு கடமையாகின்றது. எனவே அவருக்கு பதிலாக இன்னொருவரை ஹஜ்ஜுக்கு அனுப்ப வேண்டும். அதே போன்று அவர் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த பாதை, போய் திரும்பி வரக்கூடிய பாதை பாதுகாப்பானதாக அச்சமற்றதாக இருக்க வேண்டும். இதுவும் ஒரு முக்கியமான நிபந்தனை. இதுவெல்லாம் அந்த சக்தி அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றன, சக்தி பெற்றவர்கள் என்று அந்த இஸ்திதாஅத் என்ற அந்த சக்தியிலே இவைகளெல்லாம் உள்ளடக்கப்படுகின்றன. அதே போன்று மேலதிகமாக அவருக்கு அங்கே போய் வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு வாகன வசதியும், அதே போன்று அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவருக்கு அனைத்து தேவையான எல்லா பொருட்களும் அவரிடத்தில் இருக்க வேண்டும். என்னென்ன உணவு பானங்கள் இருந்து அனைத்து விடயங்களும் அவரிடத்தில் கைவசம் இருக்க வேண்டும். என அவ்வாறு அனைத்தையும் அவருக்கு சொந்தமாக்கி கொண்டால் தான் அவருக்கு தான் அந்த ஹஜ் கடமையாகின்றது. இந்த நிபந்தனைகளுடன் இந்த இஸ்திதாஅத் அந்த சக்தியிலே பெண்களுக்கு மேலதிகமான ஒரு நிபந்தனையும் இடப்படுகின்றது. அது என்னன்னு சொன்னால் அவர் இந்த எந்த ஒரு பெண்களுக்கும் தனியாக ஹஜ் செய்ய முடியாது. அவர் கண்டிப்பாக அவருக்கு நெருங்கிய துணையான திருமணம் முடிக்கப்பட்ட தனது தாய், தனது தந்தை அல்லது தனது கணவர் அல்லது தனது சகோதரர்கள் இவர்கள் யாராவது ஒருவரை ஆண் துணை ஒன்றுடன் சேர்ந்து தான் அவர்கள் சொல்ல வேண்டும் ஹஜ்ஜுக்காக. தனியாக அவர்களுக்கு பெண்களுக்கு சொல்ல முடியாது. எனவே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். 3 நாட்கள் பிரியான தூரம் அளவுக்கு அதற்கு மேலதிகமாக எந்த ஒரு பெண்ணும் வந்து அவருடன் சேர்ந்து ஒரு மஹரம் ஒரு தன்னுடைய ஆண் துணி ஒன்று இல்லாமல் செல்லக்கூடாது என்பதை நபி அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த ஹஜ்ஜுடைய பயணமும் அது 3 நாட்களுக்கு மேற்பட்ட அதிக தூரமாக இருக்கின்றது. அதே போன்று கால அளவிலும் அதிகமான கால அளவு எடுக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த ஹஜ்ஜையும் வந்து கண்டிப்பாக ஒரு பெண் வந்து அந்த பெண்ணுக்கு ஹஜ் எப்பொழுது கடமையாகின்றதுன்னு சொன்னால் அவரிடத்திலே உடல் ஆரோக்கியம் இருந்து பண வசதிகளும் இருந்து போக்குவரத்துக்குரிய அனைத்து விடயங்களும் இருந்தும் அவருக்கு ஒரு ஆண் துணை இல்லைன்னு சொன்னால் அவளுக்கு ஹஜ் கடமையாக மாட்டது என்பது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த ஹஜ்ஜை நாங்கள் எந்த அளவுக்கு அதாவது இந்த ஹஜ்ஜை யாரெல்லாம் அவர்களுக்கு எப்பொழுது கடமையாகின்றதோ அவர்கள் உடனே அந்த ஹஜ்ஜை செய்துவிட வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யு அஜ்ஜில், யார் ஹஜ் கடமையாகி யார் ஹஜ் செய்ய விரும்புகின்றாரோ அவர் அந்த ஹஜ்ஜை அவசரப்படுத்திக் கொள்ளட்டும். ஃபைன்னஹு கத் யம்ரதுல் மரீல், ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களே நோய்வாய்ப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு நோய் ஏற்படலாம், அல்லது அவருடைய வாகனம் அதாவது அவரை விட்டு சென்று விடலாம், தவறி விடலாம், அல்லது அவருக்கு வேறு தேவைகள் வரலாம் அந்த பணத்திலே. எனவே எப்பொழுது ஹஜ் கடமையாகின்றதோ அப்பொழுது அந்த ஹஜ்ஜை அவர் உடனடியாக நிறைவேற்றி விட வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே யார் யாருக்கெல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை இதற்கு முன்னால் கொடுத்தானோ அவர்களுடைய ஹஜ்ஜுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டும் யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை இதுவரை வழங்கவில்லையோ அவர்களுக்கு இது பின்னால் உள்ள காலங்களிலே அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்து அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜுன் மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. வஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.